السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் சர்வ வல்லமைகளையும் கொண்ட அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுகிலும் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் செலவு செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்ஆவுக்கு வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய புனிதமான இந்த மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே பொறுப்புகளை கடமைகளை தந்துதான் அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்து மனிதனை அல்லாஹு தஆலாவுக்காக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஏன் படைத்திருக்கிறான்? இந்த உலகத்திலே தலைவனாக ஹலீஃபாவாக இருந்து இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த குறிக்கோளோடு தான் இந்த மனிதனை படைத்திருக்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி இந்த கடமைகளை இந்த பொறுப்புகளை எப்படி செய்வது என்று உணர்த்தி இருக்கிறான். அந்த வகையிலே மனிதன் என்பவன் பொறுப்பில்லாதவன் அல்ல, கடமைகள் இல்லாதவன் அல்ல. அவனுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது, அவனுக்கும் ஏனைய படைப்பினங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவனுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், உடல் பாகங்களை கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றும் உண்டான எல்லா நியமத்துக்களையும் கொடுத்திருக்கிறான். ஏன் அவன் தனது கடமைகளை சரிவர இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துக்களை, இந்த அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புகளை இந்த மனிதன் எந்த அளவு தூரம் நிறைவேற்றினான் என்று அணு அணுவாக அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். இந்த உலகத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுதே பொறுப்புகளை அல்லாஹ் தந்தான். அந்த பொறுப்புகளுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பெயர்தான் அமானத் என்பதாகும். அமானத் என்றால் என்ன? நம்பிக்கை, நாணயமாக எந்த ஒரு காரியத்தையும் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன அரதன அமானத அல ஸமாவாதி வல் அர்த். நாங்கள் இந்த கடமைகளையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானத்தை நாங்கள் வானங்களுக்கும் பூமிக்கும் அதே நேரம் மலைகளுக்கும் எடுத்து காண்பித்தோம். அவையெல்லாம்
மறுத்து விட்டன சுமப்பதற்கு, பயந்து விட்டன, ஆனால் மனிதன் சுமந்து கொண்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் எமக்கு இந்த பொறுப்பை சுமக்க முடியாது, இந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று மறுத்துவிட்ட சந்தர்ப்பத்திலே மனிதர்களாகிய நாங்கள் முன்வந்து இந்த கடமைகளை, இந்த அமானத்துக்களை கவனமாக சீராக சிறப்பாக நிறைவேற்றுவோம் என்று சுமந்து கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புக்களோடு இருக்கிறோம், கடமைகளை சுமந்தவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்புகளுக்கும் அந்த கடமைகளுக்கும் சுருக்கமான பெயர் அமானத் என்பதாகும். அமானத்துக்களை சுமந்தவர்களாகத்தான் இந்த பூமியிலே இருக்கிறோம். ஒரு சிறிய மனிதனாக இருக்கட்டும், பெரிய மனிதனாக இருக்கட்டும், உலகத்திலே பெரும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் பொறுப்புகளை கடமைகளை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலும் என்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாகவும் விசாரிக்கப்படும். ஒரு கணவன் மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு ஆசிரியன் தன்னுடைய மாணவர்களை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு பள்ளியின் தலைவனாக இருக்கின்றவன் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவான், ஒரு நாட்டின் தலைவன் தன்னுடைய குடிமக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவான். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தூரம் பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு தூரம் அவர்களுக்கு விசாரணையும் அதிகமாக இருக்கும், அந்த அளவு தூரம் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாம் இந்த உலகத்தை மட்டும் பிரிந்து போக இருக்கின்றோம் ஏதாவது ஒரு நாள். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா எங்களை மனுஷருடைய மைதானத்திலே நிறுத்தி, உனக்கு இன்னென்ன வகையான பொறுப்புகளை அமானிதமாக தந்திருந்தேன், அவற்றையெல்லாம் மிக சரியாக நீ நிறைவேற்றினாயா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல், யாருக்கும் மறைக்க முடியாமல் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்ற அந்த வினாவை அடிக்கடி நாம் எமக்கு மத்தியிலே கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கை என்பது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதில் தான் தங்கி இருக்கிறது, அமானத்துக்களை மிக கவனமாக பேணுவதில் தான் தங்கி இருக்கிறது. ஒரு வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறான் ஒரு பஸ்ஸினுடைய டிரைவர், ஒரு ஓட்டுநர் ஓட்டிக் கொண்டிருக்கிறான், அந்த பஸ் டிரைவரை நம்பித்தான் அங்கிருக்கின்ற பிரயாணிகள் எல்லோரும் அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பஸ் டிரைவர் எந்த விதமான ஆக்சிடென்ட்களும் இல்லாமல் இந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போவார், சரியான திசைக்குத்தான் அதனை எடுத்துக் கொண்டு போவார் என்ற நம்பிக்கையில் தான் பிரயாணிகள் அந்த பஸ்ஸிலே பயணம் செய்கிறார்கள். ஒரு பாடசாலையிலே ஒரு அதிபரிடத்திலே அல்லது ஆசிரியரிடத்திலே சென்று பிள்ளைகளை ஒப்படைக்கின்ற பெற்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை அந்த ஆசிரியரிடத்திலே ஒப்படைக்கிறார். நாங்கள் எல்லோரும் படித்தறிவு இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், நீங்கள் எத்தனையோ வகையான பட்டங்களை சுமந்திருக்கிறீர்கள், உங்களிடத்திலே எங்களுடைய பிள்ளையை நாங்கள் ஒப்படைக்கிறோம், நல்ல ஆளுமை படைத்த பிள்ளையாக, உலகத்துக்கு பிரயோசனமான பிள்ளையாக, மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நல்ல முறையிலே பதில் சொல்லக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்றுதான் அந்த பொறுப்பை அந்த அதிபரிடத்திலே, அந்த பாடசாலை ஆசிரியர்களிடத்திலே அந்த பெற்றார் ஒப்படைக்கிறார்கள். அங்கே அமானிதம் பேணப்பட வேண்டும். ஒரு பள்ளிவாசலிலே இருக்கின்ற ஒரு டிரஸ்டி இடத்திலே அந்த பிரதேசத்து மக்கள் எல்லாம் ஒரு வாக்குறுதியை எடுக்கிறார்கள், நாம் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய பிரதிநிதியாக உங்களை நியமித்திருக்கிறோம், நீங்கள் இந்த பணியை சரியாக செய்ய வேண்டும் என்று நம்பித்தான் ஒப்படைக்கிறார்கள். அவர் அதனை சரியாக செய்யாவிட்டால் நாளை மறுமையிலே மனுஷருடைய மைதானத்திலே அந்த பொறுப்புகள் சம்பந்தமாக அவர் விசாரிக்கப்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு தகப்பன் ஒப்படைக்கின்ற சந்தர்ப்பத்திலே இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த நேரத்திலே அந்த தகப்பன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்துத்தான் அந்த ஆணிடத்திலே தன்னுடைய மகளை ஒப்படைக்கிறார். அவளுக்கு தேவையான செலவினங்களை அவர் வழங்க வேண்டும், அவளுடைய கற்றை பாதுகாக்க வேண்டும், அவளோடு அன்பாக இரக்கமாக நடக்க வேண்டும், நல்லதொரு பிரதிநிதிகளை எதிர்காலத்திலே அவர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் அங்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பொறுப்புகள் பலவிதமாக இருக்கின்றன. இந்த பொறுப்புகள் அனைத்துக்கும் சுருக்கமான பெயர்தான் அமானிதம் என்பதாகும்.
இந்த அமானிதங்களை நாங்கள் எந்த அளவு தூரம் நிறைவேற்றுவோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உலகத்திலே இருக்கின்ற நல்ல அடியார்களாகிய தன்னுடைய அடிமைகளாகிய விசுவாசிகளுடைய பண்புகளை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய அமானிதங்களை அவர்கள் கவனமாக பேணுவார்கள், தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை அவர்கள் கவனமாக பேணுவார்கள், அவர்கள் தாங்கள் செய்திருக்கின்ற தாங்கள் வழங்கியிருக்கின்ற சாட்சியங்களை கவனமாக பேணுவார்கள், அவர்கள் தங்களுடைய கொள்கையிலே மிக கவனமாக இருப்பார்கள், அவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு அருகதையுடைய சுவர்க்கத்திலே கண்ணியப்படுத்தக்கூடிய அடியார்களாக படுத்தப்படக்கூடிய அதிகாரிகளாக இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். தொழுகையை பற்றி மூன்றாவது இடத்திலே தான் சொல்லுகிறார். அதற்கு முன்னால் என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் தாம் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் கவனமாக பேணுவார்கள், தாம் வழங்கியிருக்கின்ற சாட்சியங்களை அவர்கள் கவனமாக பாதுகாப்பார்கள். ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பு நம்பிக்கை நாணயமாக நடப்பது, தான் எடுத்திருக்கின்ற பொறுப்பை கனக்கச்சிதமாக நிறைவேற்றுவது, தன்னை நம்பி இருப்பவர்களை ஏமாற்றாமல் இருப்பது, தனது நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது, இது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பு. அவன் சொல்லுவான், நோன்பெடுப்பான், அவன் ஜகாத்து கொடுப்பான், ஆனால் அதே நேரம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பண்பு நம்பிக்கை நாணயம். வார்த்தையிலே செயலிலே எண்ணங்களிலே நம்பிக்கை நாணயம் பரிசுத்தம் அவனிடத்திலே இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வெற்றி பெற்ற மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஜெயம் அடைந்த விசுவாசிகளுடைய பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். கது அஃலஹல் முஃமினூன், நிச்சயமாக விசுவாசிகள் எல்லோரும் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய எட்டாவது பண்பு என்ன? தங்களுடைய அமானிதங்களையும் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் கவனமாக பேணுவார்கள். அதற்கு பிறகு ஒன்பதாவது பண்புதான், தங்களுடைய தொழுகைகளை கவனமாக பேணி பாதுகாப்பார்கள். இந்த இரண்டு குர்ஆனுடைய வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற கருத்து என்ன தெரியுமா? கொள்கையை பற்றி சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா நம்பிக்கை நாணயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். கொள்கைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்ற ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே தான் சுமந்திருக்கின்ற பொறுப்புகளை கடமைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றுபவனாக, தான் வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளை மிக சிறப்பாக பாதுகாப்பவனாக, தன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் ஏமாற்றாதவனாக இருப்பான். இது அவனுடைய அடிப்படையான பண்பு. தெளிவாக சொல்லுகின்றான், இவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு அருகதை உள்ளவர்கள், சுவர்க்கத்துக்கு வாரிசுக்காரர்கள். அல்லதீன அப்படியான பண்புகளை கொண்டவர்கள் தான் சுவர்க்கத்தை அனந்தர சொத்தாக பெற்றுக் கொள்வார்கள். அதிலே அவர்கள் பிரதௌஸ் எனப்படக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நீடூழி வாழ்வார்கள் என்று குர்ஆனிலே சொல்றான். நிரந்தரமாக வாழ்வார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அமானிதங்களை கவனமாக பாதுகாப்பவர்கள், தங்களுடைய கொள்கையை நிரந்தரமாக நிறைவேற்றி வருபவர்கள். இப்படியான பண்புகளை கொண்டிருந்தால்தான் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்க முடியும். அருமை சகோதரர்களே, தெரியாது, நாம் எமது வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற சமுதாயங்கள் எங்களை எந்த அளவு தூரம் நோக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். கொடுக்கல் வாங்கல்களிலே, சமூக உறவுகளிலே, வழங்குகின்ற வாக்குறுதிகளிலே, நாம் சுமந்திருக்கின்ற பதவிகளிலே எவ்வளவு தூரம் நம்பிக்கை நாணயமாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிறோம், அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துகிறோம் என்று ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு வசனம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளையும் யாரெல்லாம் மீறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உருவாகும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் எவ்வளவு பயங்கரமான, அது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. யூதர்கள் தபிக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன? அவர்கள் சுமந்திருக்கின்ற வாக்குறுதிகளையும் அவர்கள் வழங்கிய உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணவில்லை. அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கைகளை மீறியதன் காரணமாக, உடைத்ததன் காரணமாக
அவர்களை நாங்கள் சபித்தோம், அவர்களுடைய உள்ளங்களை கடினமான உள்ளங்களாக நாங்கள் மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டு. அல்லாஹ்வுடைய சாபம் யாருக்கு? உடன்படிக்கைகளை மீறுபவர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்பவர்கள், காலை வாரிவிடுபவர்கள், ஏமாற்றுபவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்கள் விருகி போய்விடும் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் என்ன? அவன் அந்த சாபத்தை பல வடிவங்களிலே காட்டுவான். மனதிலே நிம்மதியில்லை, வறுமை, நோய்கள், பிரச்சனைகள், உலகத்திலேயும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. யாருக்கு? உடன்படிக்கைகளை மீறுபவர்கள், துரோகிகள், செய்யப்படுகின்ற வாக்குறுதிகளை காப்பாற்றாதவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பல்வேறுபட்ட மோசமான பண்புகளோடு உலகத்திலே பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இரண்டு விதமான பண்புகள் அவனிடத்திலே இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவரிடத்திலே இயல்பாக பல்வேறுபட்ட குணங்களும் பண்பாடுகளும் இருக்க முடியும், மோசமான பண்புகள் இருக்க முடியும், ஆனால் ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, பொய் பேசுவது என்ற அந்த இரண்டு பண்புகளும் அவனிடத்திலே இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு விசுவாசியிடத்திலே எப்படியுமே இருக்கவே முடியாத ஒரு பண்பு துரோகம் செய்வது, நம்பிக்கைக்கு மாறுபாடு செய்வது, காலை வாரிவிடுதல், பேசினால் பொய் பேசுவது என்ற இந்த பண்புகள் ஒரு மூமினிடத்திலே எப்படியுமே இயல்பாக இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். தொழுது கொண்டு, நோன்பெடுந்து கொண்டு, பிரமராஜ் செய்து கொண்டு, திராவத்து குரானிலே ஈடுபட்டுக் கொண்டு பொய் பேசுகின்றோம் என்றால், வியாபார கொடுக்கல் வாங்கலே எங்களிடம் தரப்படுகின்ற அந்த உடன்படிக்கைகளை மதிக்கின்றோம் இல்லை என்றால், செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுகிறோம் என்றால், வங்கியிலே எடுத்திருக்கின்ற கடன்களை உரிய காலத்திலே செலுத்தவில்லை என்றால், பாடசாலையிலே கற்பிக்கின்ற பொழுது ஆசிரியர் சம்பளம் எடுத்திருக்கிறார், சம்பளத்துக்கு ஏற்க அவர் வேலை செய்யவில்லை என்றால், ஒரு பள்ளியிலே இருக்கின்ற ஒரு நிர்வாகி தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யவில்லை என்றால், அது முஸ்லிமிடத்தில் இருக்கின்ற பண்பு அல்ல. அப்படியான ஒரு பண்பு கொண்டவனாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் என்ற கருத்தை அந்த ஹதீஸின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா ஈமான் லிமன் லா அமானத் லஹு. இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார், யாரிடத்திலே அமானிடம் என்ற பண்பு இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது என்று சொன்னார். ஈமான் கிடையவே கிடையாது என்று சொன்னார். ஒரு முஸ்லிமுடைய ஈமானோடு மிகவும் நெருக்கமான பண்பு நம்பிக்கை நாணயம், விசுவாசமாக நடப்பது, மற்றவர்கள் நம்பினால் சுரோகம் செய்யாமல் இருப்பது, இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இதனை எந்த அளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பேணி வருகிறோம். உபன்யாசம் செய்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் பின்வருமாறு சொல்லாமல் அவர்கள் விட மாட்டார்கள். எல்லா உபன்யாசங்களிலும் இந்த வாசகத்தை சேர்த்துக் கொள்வார்கள். எந்த வாசகம்? யாருக்கு அமானிதம் இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது. யார் செய்த உடன்படிக்கையை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அவர்கள் அதனை சேர்த்துக் கொள்வார்கள் என்று அனஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈமானும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது. முஸ்லிம் என்ற பேரநாமத்தோடு நடமாடி தெரியலாம், முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், ஆனாலும் யாரிடத்திலே நம்பிக்கை நாணயம் இல்லையோ அந்த மனிதனுக்கு ஈமானே கிடையாது, அந்த மனிதனுக்கு தீனே கிடையாது என்ற கருத்தை தெளிவாக கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். ஈமான் ஒரு மனிதனிலே தோற்றுவிக்கின்ற மிக அடிப்படையான ஒரு பண்பு நம்பிக்கை நாணயம் என்பதால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தகூனுல்லாஹ வர்ரசூல் வதகூனு அமானாதிகும் வஅன்தும் தஅலமூன். எட்டாவது அத்தியாயத்திலே 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், ரசூலுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம், நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுகிறார். சரியாத்தனமாக ஈடுபட்டு விட்டால் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தெரிந்து கொண்டே நான் பேசுவது பொய்தான், நான் கொடுக்கின்ற வாக்குறுதியை என்னால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது, தொடர்ந்தும் என்னை நம்பி இருக்கின்ற மக்களை நான் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நன்றாக தெரிந்திருந்தும் ஒருவன் ஏமாற்றுகின்றான் என்றால், துரோகம் செய்கின்றான் என்றால் அந்த மனிதனை பற்றி என்ன சொல்லுவது? ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகனுக்கு மூன்று பண்புகள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இந்த மூன்று பண்புகளும் இருக்கின்ற ஒரு மனிதன் நயவஞ்சகனாக இருப்பான் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவன் நோன்பிருந்தாலும் அவன் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று அழைத்துக் கொண்டாலும் அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான் என்று சொன்னார்கள் என்றால், இந்த தொழுகைக்கும் இந்த நோன்புக்கும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்வதற்கும் இந்த நம்பிக்கை துரோகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் சொல்லுதால் அவனோடு ஒட்டி பிறந்த ஒரு பண்பாக நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும். நாம் சமுதாயத்தின் தலைவர்களை பார்க்கிறோம், அந்த தலைவர்களிடத்திலே பொறுப்புதாரிகளிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் பணங்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், ஏனைய கடமைகளாக இருக்கலாம். அவர்கள் அவற்றை மிகச் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை என்ற கருத்தை சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். மாமின் அபதின் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான். ஆனால் அவன் மரணமாகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாதவனாக அவன் மரணிப்பானாக இருந்தால், அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்தவனாக அவன் மரணிப்பானாக இருந்தால், அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று சொன்னான். அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். நாம் எத்தனையோ பொறுப்புகளை சுமந்திருக்கிறோம், பொதுமக்கள் நம்பி எங்களிடத்திலே ஒப்படைக்கிறார். அது ஆசிரியராக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஒரு அதிபராக இருக்கலாம், ஒரு கம்பெனியின் டைரக்டராக இருக்கலாம், ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத நிலையில் அவர்கள் மரணிப்பார்களாக இருந்தால் சாதாரண தண்டனை அல்ல, சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. சுவர்க்கம் ஹராம் என்றால் என்ன? அது மிகவும் கடுமையான ஒரு சொற்பிரயோகம். அது நான் சொல்லவில்லை, கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத நிலையிலே யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் லிரஅயதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத நிலையில் வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு பக்கத்திலே உயரமாக ஒரு கொடி நாட்டப்படும். அந்த கொடி அவர்கள் உலகத்திலே செய்த துரோகத்தின் அளவுக்கு உயர்த்தப்படும். கொஞ்சம் துரோகம் செய்திருந்தால் கொஞ்சம் உயரமாக பறக்க விடப்படும். அதிகமாக துரோகம் செய்திருந்தார்கள், தங்களை நம்பியிருந்த பொதுமக்களை அவர்கள் தாழை வாரிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய துரோகத்தின் அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்க விடப்படும். கூடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா இவர்களை அம்பலப்படுத்தி விடுவான், அவமானப்படுத்தி விடுவான். உலகத்திலே நல்ல மனிதனாக எல்லா மக்களுக்கும் பெரிய பெரிய சேவகனாக காட்சி அளிக்கலாம். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இந்த மனிதன் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினான். இயக்கங்களுடைய தலைவர்கள், சங்கங்களுடைய பொறுப்புதாரிகள், தனாதிகாரிகள், செயலாளர்கள் என்றெல்லாம் பல பொறுப்புகளை மனிதர்கள் சுமந்து கொள்வதை பார்க்கிறோம். அரசியலிலே நாங்கள் பார்க்கிறோம் பொறுப்புகளை பதவிகளை அடைவதற்கு என்ன என்ன திருகுதாளங்கள் செய்யப்படுகின்றன என்று பார்க்கிறோம். தங்களுடைய போஸ்டர்களுக்கு தாங்களே காசு கொடுப்பதை பார்க்கிறோம், தங்களை புகழ்வதற்கென்று ஆட்களை கூலிக்கு அமர்த்துகின்றவர்களை பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு சேறு பூசுவதற்கென்று அபாண்டங்களையும் மற்றும்தான பொய்களையும் சோதிப்பதற்கு, சோதித்து மற்றவர்களை கீழே போடுவதற்கு, அவர்கள் தகுதியில்லை நான் தான் தகுதி என்றெல்லாம் சொல்வதற்கெல்லாம் எத்தனையோ நாடகங்கள் ஆடப்படுவதை பார்க்கிறோம். எல்லாம் இந்த துனியாவிலே தான். இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் சிறை சேரியில் இருக்கின்ற பணத்தை சாப்பிட்டு வயிறு வளர்த்தால், சமுதாயம் எதிர்பார்க்கின்ற அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் இருந்தால் இந்த உலகத்தில் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு போய்விடலாம். ரப்புல் ஆலமீன் அவருடைய கணக்கு மிகவும் பாரதூரமானது. நாளை மறுமையிலே எந்த ஒரு வக்கீலையும் வைத்து வழக்கு பேச முடியாது, யாரும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. அந்த மனுஷரிலே என்னை எழுப்பி நிற்பாட்டினால் நான் ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும், நான் வகித்த ஒவ்வொரு பதவிக்கும் அல்லாவிடத்திலே கணக்கு காட்ட வேண்டுமே, அதனை எந்த அளவு தூரம் நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏமாற்றுவானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத், மலக்குகளுடைய லானத், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுடைய லானத்தும் அவனுக்கு உரித்துடையதாக மாறும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா லா யுக்பலு மின்ஹு சர்ஃபுன் வலா அதல், அவனுக்கு பகரமாக வேறு ஒருவரை அல்லாஹு தஆலா எடுத்துக் கொள்ள மாட்டான், அவனையே தான் அவன் அல்லாஹு தஆலா பிடித்துக் கொள்வான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகம் என்பது ஒரு பொறுப்பான இடம், ஒரு சோதனை கூடம். இதிலே இருக்கின்ற இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் பல்வேறுபட்ட கோடான கோடி பொறுப்புகளை சுமக்கிறோம். கண் விழித்ததிலிருந்து தூங்க போகும் வரைக்கும் எங்களை நம்பி பலர் இருக்கிறார்களே, எங்களோடு பலர் உடன்படிக்கை செய்கிறார்களே, கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் மிகவும் கவனமாக நுணுக்கமாக நடந்து கொள்வதற்கு பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகம் அழியும் என்ற கருத்தை கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தடவை ஒரு நாட்டுப்புறத்து அரபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமானத்துக்கள் வீணடிக்கப்படுகின்ற பொழுது மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அமானத்துக்கள் வீணடிக்கப்படுவது என்றால் என்ன என்று அந்த மனிதர் கேட்கிற சந்தர்ப்பத்திலே, பொருத்தமற்றவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகின்ற பொழுது நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். பொருத்தமான எத்தனையோ பேர் இருக்க அவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு தனக்கு மாத்திரம்தான் தகுதி இருக்கிறது என்று பொறுப்புதாரிகள் பலர் பொறுப்புகளை சுமந்து கொள்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். நம்பிக்கை நாணயம் என்ற சக்கரங்களின் மீது தான் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் பேசுகின்ற பேச்சுக்களை நான் நம்புகிறேன். ஒரு மனிதனோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது அந்த கொடுக்கல் வாங்கலை நான் நம்புகிறேன். உலகத்திலே யாரும் எவரையும் நம்பவில்லை என்றால் எப்படி வாழ்க்கை ஓடும் என்று சொல்லிட்டு மஜ்லிஸிலே பேசப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அமானத்துக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கணவன் மனைவியில் சாம்பத்திய உறவு வைத்துக் கொண்டால் அந்த செய்திகளை வெளியே சொல்லுவது என்பது நாளை மறுநிலையிலே மிகப்பெரிய துரோகம் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே சகோதரிகளே, இந்த நாட்டிலே நாங்கள் பிற சமூகங்களால் துன்புறுத்தப்படுகிறோம் என்றால் அதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். எமது பக்கத்திலே என்ன தவறு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கவில்லை. இந்த நாட்டிலே நம்பிக்கை நாணயமாக நாங்கள் நடந்து கொள்ள முடியுமா இருந்தால், ஏனைய சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியுமா இருந்தால், அவர்களாக வந்து எமது மாற்றம் என்ன என்று கேட்பார்கள். அகலாக்கின் ஊடாக தாவா பணியில் ஈடுபடலாம், எவ்வளவும் பயன் செய்யலாம், எத்தனை புத்தகங்களும் எழுதலாம், ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய அகலாப்புகள் இருக்கமாக இருந்தால், அதிலும் குறிப்பாக நம்பிக்கை நாணயம் இருக்கமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்த கௌரவமான சமூகமாக எங்களால் வாழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாவா பிரச்சாரத்திலே கையாண்ட மூலதனமாக இருப்பது உண்மை பேசியது நம்பிக்கை நாணயம், நம்பிக்கை நாணயமானவர் என்று பெயர் எடுத்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். காவலர்கள் ஏன் எதிர்த்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய பட்டங்களும் பதவிகளும் போய்விடுமோ என்ற காரணத்தினாலேயே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்ற காரணத்தினாலேயே. மா ஜர்ரபனா அலைக கதிபன், நாங்கள் வரலாற்றிலேயே நீங்கள் பொய் பேசியதற்கு எந்த அனுபவமும் இல்லையே என்று காவலர்களே சாட்சியம் சொன்ன பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிமுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்றாகிய நம்பிக்கை நாணயத்தை இவர் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இஸ்லாமிய அகலாசுகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மற்ற சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை தருவாயாக. எனது வாழ்க்கையிலே உண்மை பேசக்கூடியவர்களாகவும் நம்பிக்கை நாணயமானவர்களாகவும் எங்களை மாற்றிவிடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கனிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. சர்வதேச ரீதியாக முஸ்லிம் சமுதாயம் மிக அதிகமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சிரியாவிலே, எகிப்திலே மற்றும் ஈராக்கிலே, ஆப்கானிஸ்தானிலே என்று எல்லா நாடுகளிலும் துன்பங்களை முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா, பசியாலும் பசியாலும் அவர்கள் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லா, அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த சதிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாம் செய்த எல்லா தப்புகளையும் தவறுகளையும் மன்னித்து விடுவாயாக. பிர்தௌஸுல் ஆலா என்ற உயர்தரமான சுவனத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.